கிறிஸ்துவனுடைய பாடுகள்
பாடுகள் மாத்திரமல்ல, அவருடைய மூன்றரை வருட ஊழிய காலம், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவரு என்ன மாதிரியான பங்க, எந்த விதத்துல எப்படி எப்பொழுது நிறைவேற்றுவார் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் அங்க இருக்கு. இதெல்லாம் மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் என்று நாம ஒரே வார்த்தையில நாம அங்க சொல்லலாம். அவருடைய பிறப்பு, பிறக்கிற நேரம், பிறக்கிற விதம், பிறக்கிற இடம், அதே போல அவருடைய கான்சக்ரேட்டட் ஜீவியம், அவருடைய ஞான ஸ்நானம், அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள் சகலமும் நம்ம பழைய ஏற்பாட்டில் நாம பார்த்தோம்னா, மேசியாவை குறிச்ச தீர்க்க தரிசனங்களா சில பெரிய வசன பகுதிகள்ல, இல்லாட்டி ஒரு சில வசனங்கள்ல, இல்லாட்டி ஒரு சின்ன வசனத்துல, இப்படியாக பழைய ஏற்பாடு முழுவதும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான தீர்க்க தரிசன பகுதிகளை இன்னைக்கு நாம் எதிர்பார்க்க போறோம்னா, ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம் கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய மரணத்தின் மூலம் உலகத்துக்கு, சபைக்கு, அவருக்கே கிடைக்க போகிற ஆசீர்வாதம், மகிமை, இதெல்லாம் பேசப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன பகுதி அது ஏசாயா 53 அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதுமே கர்த்தர் இயேசுவுக்கு அங்க ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ அவரை பற்றின முழுமையான ஒரு தீர்க்க தரிசனமாக அங்க இருக்கு. சோ இந்த அதிகாரத்துல 12 வசனங்கள், நம்ம இந்த 12 வசனங்களை நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். சோ இந்த வசனங்கள்ல என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம் கர்த்தர் இயேசுனுடைய 3.5 வருட ஜீவியம். சோ இப்ப அவருடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற ஜனங்களா, சோ அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்களை தியானிக்கும் பொழுது, அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறிடுகிறது என்று நாம் அங்க பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் இயேசுடைய சரீர அங்கங்களுக்கு சில ஆலோசனைகள் இருக்கும். சோ கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பல இணையான விஷயங்கள் இருக்கிறது நம்ம எல்லா ஸ்டடீஸ்லையும் பார்க்கிறோம். சோ அந்த வகையில கர்த்தர் இயேசுவை பற்றின அந்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கறதின் மூலம், சோ இந்த நாட்கள்ல சோ நம்ம கர்த்தர் இயேசுவினுடைய அந்த மரணம், பாடுகள், அதுல நமக்கு இருக்கிற ஐக்கியம், இந்த விஷயத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ரொம்ப அருமையான தீர்க்க தரிசன பகுதி, ரொம்ப பெரிய தீர்க்க தரிசன பகுதி. இது பல வகுப்புகளா கூட எடுக்கலாம், ஆனா நாம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா நாம பார்க்கலாம். சோ முழுமையா நாம பார்த்தோம்னா, இந்த தீர்க்க தரிசனம் ஒரு 4 பிரிவு இருக்கிறதா நமக்கு தெரியுது. சோ இது 4 பாகமா 4 விஷயங்களை பற்றி அங்க சொல்லுது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, முதல்ல கர்த்தர் இயேசு வந்த பொழுது முதலாம் வருகையில யூதர்களுக்கு மத்தியில யூதர்கள் கர்த்தர் இயேசுவை எப்படி பார்த்துட்டாங்க, அவர்களுடைய பக்குவம் இல்லாத பார்வை, முதிர்ச்சி பெறாத பார்வை, இம்மெச்சூர்டு வியூ, யாரது? யூதர்கள். எப்போ? கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகையின் போது. அவர் மேசியா, ஆனா அந்த மேசியா அவங்களுக்கு மத்தியில வந்திருக்கிறார், ஆனா அந்த மேசியானுடைய விஷயங்கள் யூதர்கள் எப்படி பார்த்துட்டாங்க? சோ கண்டிப்பா அதுல நிறைய குறை இருக்கும், நமக்கு நல்லா தெரியும் நடந்து முடிஞ்சிருக்கிற விஷயங்கள். சோ அப்போ ஒரு சில வசனங்கள் கிளியரா சொன்னா, வசனம் 1 இருந்து வசனங்கள் 6 வரைக்குமே, சோ ஏசு கிறிஸ்துவ முதலாம் வருகையில யூதர்களை எப்படி குறைவாக புரிந்து கொண்டிருந்தாங்க, சந்த விஷயங்கள் அங்க பேசப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வசனம் 7 இருந்து 9 வரைக்கும் மெடிடேட் பண்ணோம்னா, அது யூதர்கள் இல்ல, கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்கள், அவருடைய சீஷர்கள் அவரை எப்படி சரியான விதத்துல புரிஞ்சுக்கொண்டாங்க அப்படின்னா, இது ஒரு மெச்சூர்டு வியூ அப்படின்னா, பக்குவப்பட்ட பார்வை, மேசியாவை உலக ரட்சகரை சபையின் தலைய அப்படியே பார்த்த விஷயம். கர்த்தர் இயேசு, அவருடைய பாடுகள், அவருடைய உபத்திரம், அவருடைய மரணம், இது அவருடைய சீஷர்களை தெளிவா புரிஞ்சு பார்த்த பார்வை வசனம் 7 இருந்து 9 வரைக்கும் அங்க நாம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாம பார்த்தோம்னா வசனம் 10 மற்றும் 11. இந்த வசனங்கள் கர்த்தர் இயேசுனுடைய பாடுகளை விசேஷமா தீர்க்க தரிசனமாக கூறுது. அவருடைய பாடுகள், உபத்திரவங்கள், மரணம், அது ரொம்ப தீர்க்க தரிசனமா, அது டிவைன் பிளான்ல எப்படி அமைஞ்சிருக்கு, தெய்வீக திட்டத்துல அவருடைய பாடுகள் மரணம் எப்படி இருக்கு என்பதை தீர்க்க தரிசனமாக பேசுற வசனங்கள். கடைசியா நாம் என்ன சொல்லலாம்னா, வசனம் 12, இந்த வசனம் கர்த்தர் இயேசுனுடைய பாடு மரணம் அதன் விளைவாக உலகம் கர்த்தருடைய சீஷர்கள் அவருடைய சரீரமாகிய சபை, அது மாத்திரமல்ல கர்த்தர் இயேசுவுக்கே தேவ திட்டத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த பலன், இந்த மகிமை, கனம், இதை பற்றி அங்க பேசப்பட்டிருக்கு. ஆனா முழுவதும் நாம எடுத்தோம்னா இது முழுவதும் கர்த்தர் இயேசுவை பற்றின ஒரு அருமையான தீர்க்க தரிசன பகுதியாக அங்க இருக்கிறது நாம பார்க்க முடியும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த வசனங்களை நாம பார்த்து இந்த கோணத்துல அது அமைந்திருக்கிறத நாம புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். சோ இப்ப வசனங்கள் 1-6 வசனம் வரைக்கும் ஒரு முறை நிதானமா நாம் வாசிக்கலாம். சோ இந்த பகுதி இது வந்து நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இங்கு கர்த்தர் இயேசு பத்தி தான் அங்க பேசப்பட்டிருக்கு. ஆனா பேசின விதம், அந்த பாணி நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா அவரை சரியா புரிஞ்சு கொண்டவங்க அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. யாருக்கா இது பேசியிருப்பா பாருங்க, வசனம் எல்லாம் அவருக்கு அழகில்லை, அவருக்கு சௌந்தர்யம் இல்ல, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்துச்சு. உண்மையா கர்த்தர் இயேசுக்கு அழகில்லையா, கர்த்தர் இயேசுக்கு சௌந்தர்யம் இல்லையா, அவரை பார்க்கும் போது நாம அவரை விரும்பத்தக்க ரூபம் அவர்கிட்ட இல்லையா சொல்ல முடியுமா? கர்த்தர் இயேசு விஷயத்துல நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா இப்படித்தான் அந்த தீர்க்க தரிசனம் அங்க போகுது. சோ இது வந்துட்டு யாரோ கர்த்தர் இயேசுவை சரியா புரிஞ்சு கொள்ளாம பேசின ஒரு வசன பகுதிகள், சில உண்மைகள் இருக்குது அவரு எப்படி எல்லாம் இருந்தார் அப்படிங்கிற அந்த விஷயம். சோ இது நம்ம பார்த்தோம்னா, இது கர்த்தர் இயேசு முதலாம் அருகில வந்த போது யூத ஜனங்களுக்கு மத்தியில் இருந்த போது ரொம்ப முக்கியமா அந்த யூத ஜனங்கள்ல இருந்துட்டாங்க மத தலைவர்கள், அந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். சோ இவர்கள் கர்த்தர் இயேசுவை, மனுஷகுமாரனை, மேசியாவா இவங்க எப்படி பார்த்தாங்க? அவங்க பார்வையில கர்த்தர் இயேசு எப்படி இருந்துட்டார் அவங்க பார்வையில? சோ அவங்க பார்வை தெளிவில்லாத பார்வை. ஆனா அந்த பார்வையில கர்த்தர் இயேசு எப்படி இருந்துட்டார் இதுதான் இங்க சொல்லப்படும். ஆனா அப்படி பேசும் பொழுது முழுவதுமா நெகட்டிவா அங்க பேசல. ஆனா கர்த்தர் இயேசு பற்றின சில உண்மைகள் கூட அங்க தீர்க்க தரிசனத்துல வெளிப்படுது. சோ இங்க நாம வாசிக்கிறோம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது. சோ இந்த இரண்டு கேள்வி நாம அங்க பாக்குறோம். சோ அங்க அப்போஸ்தலர்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரங்க பார்க்கிறோம். சோ இவர்கள் மூலமா கர்த்தர் இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை யார் வந்துட்டு அங்க விசுவாசிச்சாங்க கேள்வினா, பொதுவா முதலாம் வருகையில அநேகர் அதை விசுவாசிக்காம இருந்தது நாம அங்க பாக்குறோம். சோ கர்த்தருடைய, ஆனா நமக்கு தெரியும் ஒரு வசனம், ஒரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 2:7 வாசிங்க. சோ விசுவாசிக்கிறவங்களுக்கு விலையேறப்பட்டது, விலையேறப்பட்டவர் கர்த்தர் இயேசு. சோ முதலாம் வருகையில கர்த்தர் இயேசு யூதர்களுக்கு மத்தியில் வந்திருந்தாலும் ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான் விசுவாசிச்சிட்டாங்க அவரை. அவரை அவர் மூலம் வெளியாயிட்ட சுவிசேஷத்தை ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான் விசுவாசிச்சாங்க. பெரும்பான்மையானவங்க விசுவாசிக்கலாம், ஆனா விசுவாசிச்சவங்களுக்கு அது ரொம்ப விசேஷம். இது நிறைவேறிச்சு கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துல. சோ கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? சோ இது புயம், கரம், கரம் ஆம் இங்கிலீஷ்ல. சோ இது புயம் என்ன, கர்த்தருடைய புயம். சோ கர்த்தர் இங்க குறிக்கிறார் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனுடைய கரம் யாருக்கு அங்க வெளியாயிட்டது, வெளிப்பட்டு இருக்குது. யார் அதை சரியான வகையில புரிஞ்சுட்டாங்க? இந்த புயம், நம்ம பிதாவினுடைய புயம் கரம் என்று சொல்லும் பொழுது அது யார் அடையாளமா இருக்குன்னா கர்த்தர் இயேசு. எப்படி சொல்லலாம் பாருங்க, இப்ப நாம நம்முடைய கரம் வச்சுதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அங்க நாம செய்ய முடியும். சோ தேவன் இந்த தெய்வீக திட்டம், ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற்றார். ஆனா யார் மூலமா நிறைவேற்றார்? அவருடைய குமாரன் மூலம். சோ கர்த்தர் இயேசு தேவனுடைய அந்த கரமா இருக்கிறார். சோ அவருடைய கரம் கர்த்தர் இயேசுவ யார் சரியாக அங்க புரிந்து கொண்டாங்க, இப்படித்தான் அங்க ஆரம்பிக்குது. ஏன்னா முதலாம் வருகையில நிறைய பேர் அவரை சரியாக புரிந்து கொள்ளல. அவர் மூலம் தேவன் வெளிப்படுத்திட்ட அந்த சுவிசேஷம் நிறைய பேர் அங்க விசுவாசிக்கல. அப்படித்தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கம்மிங்ல. சோ இப்போ ரெண்டாம் வசனம் நம்ம பார்த்தோம்னா, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். பாருங்க, இளங்கிளையை போல கிறைஸ்த பத்தி பேசும்போது சொல்லப்படுற தீர்க்க தரிசனம். சோ ஃபர்ஸ்ட் கம்மிங்ல யூதர்களுக்கு மத்தியில எப்படி இருந்துட்டார்? அவர் இளங்கிளை போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக. மரியாதையா சொல்லியிருக்கணும், இங்கிலீஷ்ல அப்படித்தான் இருக்கும், ஆனா தமிழ்ல அது முடியாது. இங்கிலீஷ்ல ஹிம் அப்படின்னா தமிழ்ல அவர், அவன் எப்படி வேணா சொல்லலாம். சோ அவன் போடுறாங்க. ஆக்சுவலா இது பிதாவாகிய தேவனை அங்கு குறித்து கர்த்தர் இயேசு தேவன் பார்வையில் அவர் எப்படி எழும்பிட்டார், ஆனா அதைய யூதர்கள் எப்படி பார்த்துட்டாங்க? இளங்கிளை போல ரொம்ப டெண்டர் அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பராக்கிரமத்தோட இல்லாம, அதாவது யூதர்களுடைய பார்வையில ரொம்ப பிரமிக்கத்தக்க ஆச்சரியப்படும் வகையில வல்லமை கனம் மகிமை அவர்கிட்ட இருந்து அப்படியே பொங்கி ஒளியற மாதிரி இல்ல, ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சாதாரணம், சின்ன ஆள் மாதிரி. இளங்கிளை போல, அப்புறம் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல. சோ இந்த வறண்ட நிலத்துல துளிர்க்கிற வேர், சோ அந்த கமெண்ட்ஸ்ல அழகா சகோதரர் சொல்லும் பொழுது வறண்ட நிலம் அது தாவீதினுடைய லீனியேஜ் குறிக்குது. ஏன்னா கர்த்தர் இயேசு தாவீதின் வம்சத்துல அங்க வரார். சோ தாவீதின் வம்சம் எப்படி பார்க்கப்பட்டுச்சு? அவர் வந்துட்ட காலத்துல கிட்டத்தட்ட அவருடைய ஜீவன் எல்லாம் அற்று போன நிலைமையில், அப்படி இருந்துட்ட தாவீதின் சந்ததியில ஜீவன் கொடுக்கிற ஒரு வேர், வேர் ஜீவன் கொடுக்கிறவராக அவர் அங்க முதலாம் வருகையில வந்தார். ஆனா ஜனங்கள் எப்படி பார்த்தாங்கன்னா அது வறண்ட நிலம், நம்பிக்கையற்ற ஒரு ஒரு நிலைமை, அப்புறம் ரொம்ப பிரமிக்கத்தக்க விதத்தில் இல்ல, இளங்கிளையா ஒரு ஒரு வறண்ட நிலத்துல வந்துட்ட ஒரு வேரை போல அங்க வந்திருக்கிறார். ஆனா வசனம் பாருங்க, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத. சோ இதுதான் ராங் வியூ, தவறான பார்வை முதலாம் வருகையில கர்த்தர் இயேசுவ அந்த யூத மதத்தினுடைய தலைவர்கள் அங்க பார்த்தது. சோ இன்னைக்கு கூட சிலர் உலகத்துல இருக்கிறவங்க இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சிட்டு அப்படியே லிட்டரலா சில சமயங்களை அப்ளை பண்ணுவாங்க. கர்த்தர் இயேசு அப்ப உண்மையிலேயே அவர் வந்து அவருடைய ரூபம் வந்து அழகாக இருக்காது சொல்லிட்டு நீங்க பார்த்திருக்கிறீங்களா என்ன தெரியல, ஆனா நான் பார்த்திருக்கிறேன். நம்ம தமிழ் மாத பத்திரிகையில எல்லாம் கூட வந்துடும், கிறைஸ்டினுடைய உண்மையான முகம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது உலகத்தார், உலகத்தார் எப்படி தவறா இந்த வசனங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. சோ ஒரு ஒரு நீக்ரோ மூஞ்சிய அங்க காமிச்சிருக்கிறாங்க, அது பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி, அது மாத்திரம் இல்ல பைபிள் எவிடன்ஸ் இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க. அவர் வந்துட்டு அழகானவர் இல்ல, அவர்கிட்ட சௌந்தர்யம் இல்ல, ஏசாய 53 அங்க சொல்லு. ஆனா இது வந்து யார் பார்வை? இது உண்மையான பார்வை. இது கர்த்தர் இயேசுவ முதலாம் வருகையில யூதர்ல அந்த மத தலைவர்களை பார்த்தாங்க. அவர் இடத்துல அழகும் இல்லை அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் எதிர்பார்த்தது அங்க இல்ல. அவர் இடத்துல சௌந்தர்யம் இல்ல, அவரை பார்க்கும் போது நம்ம அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்துச்சு. சோ எப்படி எதிர்பார்த்தாங்க யூத ஜனங்கள் தெரியும் நம்ம? கர்த்தர் இயேசு மேசியா, மேசியா வரும் பொழுது ராஜ பரம்பரையில வருவார். ஒரு ராஜாவினுடைய சகல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும். இன்னும் கூட ஒரு நல்ல வசனம் லிங்க் பண்ணனா, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்ல. ரூபம் எது கிடையாது பைபிள்ல? ஆதாம் விஷயத்துல நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா, தேவன் அவரை எப்படி சிருஷ்டித்தார்? தம்முடைய சாபத்து பண்ணிக்கணும், தம்முடைய சாயலின் படி தமது ரூபன். அங்க என்ன மீனிங் கொடுக்கிறோம்? ஆதாம் வந்து தேவனுடைய சாயல், அப்ப சாயல் என்னது இல்லைங்களா, சாயல் குறிக்கிறது குண லட்சணம். சோ அந்த ரூபம் குறிக்கிறது கிங்லி அத்தாரிட்டி, இந்த ராஜரீக அதிகாரம் ரொம்ப முக்கியம். தேவன் கிட்ட இருக்குது, தேவன் சர்வலோகத்துக்கும் ராஜாதி ராஜானா, ஆதாம் வந்துட்டு பூமியில ராஜா அப்படிதானே வந்துட்டான். சோ அப்போ யூதர்கள் அவரை பார்க்கும்போது அவரு அவர்கிட்ட பெரிய ஒரு நல்ல ரூபம் இல்ல அப்படின்னா, அவங்க அவங்க பார்வையில அவர் மேசியாவாங்க மேசியா போலாங்க வராம இருந்துட்டான். ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா அங்க இருந்துட்டான். இவர்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அந்த ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஒரு என்ன சொல்றது, அவர்களுடைய பார்வையில ஒரு ராஜா ஒரு மேசியானா எப்படியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அப்படியெல்லாம் கர்த்தர் இயேசு வரல. சோ அவங்க பார்வையில்லாது அப்படித்தான் ஒரு அற்பமானவரா தான் அங்க இருந்தார். நெக்ஸ்ட் அதை அப்படியே வசனத்துல பார்க்கிறோம். அப்படி இருந்ததுனால அவர் எப்படி இருந்துட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்துட்டார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை இன்னாமற் போனோம். சோ யூதர்கள் இப்படித்தான் முதலாம் மருங்கில அவங்களுடைய மேசியாவை அவங்க பார்த்துட்டாங்க. சோ இது இந்த வசனம் பார்க்கும் பொழுது இங்க நமக்கு ஒரு இணை இருக்கும், கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்கள். ஆனா அவரு அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், சோ அவரை விசேஷமா யாரும் கவனிக்கல, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாக அங்க இருந்துட்டார். சோ இந்த வசனம் கூட நல்ல ஒரு ஒரு வார்த்தை, துக்கம் ஸ்பெஷல் வார்த்தைகள் தான் எடுக்கிறார். சோ துக்கம் அவருக்கு இருந்துச்சு, ஆனா அந்த துக்கமே பாருங்க, துக்கம் நிறைந்தவா இருந்தா நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம் சில சமயங்கள், அவருடைய சீஷர்கள் நமக்கு இந்த பூமியில நம்ம இடுக்கமான வாசல்ல போகும் பொழுது நமக்கும் கூட நிறைய பாடுகள் போராட்டங்கள். சோ அப்ப நமக்கு என்ன வருது, நமக்குள்ள ஒரு பெரிய துக்கம் அங்க இருக்கு, நம்ம போல் அவர் போலவே நாமோ. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய துக்கம் பத்தி நாம யோசிப்போம். சோ நம்ம கூட கர்த்தர் இயேசு போலவே தான் துக்கம் இல்லையா, இங்க கர்த்தர் இயேசுக்கின்ற துக்கம் அவருக்கு அவருக்காக அவர் கொண்ட துக்கம் இல்ல, மற்றவங்களுக்காக அவர் கொண்ட துக்கம். இந்த உலகத்தின் மனுக்களும் அவர்கள் பாவம் மரணத்தின் பிடியில் அவங்க படுற அவதி அந்த 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 இது பார்க்கும் பொழுது அவருக்கு இருந்துட்டா அந்த துக்கம். சோ இது வந்து ஒரு இதுதான் நம்ம நான் நினைக்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த பாத்திரங்களை எழுத்தோம் இல்லைங்களா. சோ நமக்கு இருக்கணும் துக்கம், நம்ம மேல இருக்கிற காரியத்துக்காக இல்ல, விசேஷமா நம்முடைய சகோதரர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய மீட்பு அவங்களுடைய மகிமை இதுக்காக, அதே போல உலகத்தின் மனுஷங்க அவங்களுடைய ரட்சிப்பு அவங்களுடைய மீட்பு அதுக்காக இதுக்கு இருக்கணும். சோ அதெல்லாம் இருந்துச்சு கர்த்தர் இயேசு கிட்ட. சோ அவரு அந்த ஜனங்கள்னால அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், புறக்கணிக்கப்பட்டிருந்தார், அவரை மேசியாவை அவங்க அங்கீகரிக்கல, துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் அங்க இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் அப்படின்னா அவரை எப்படி எண்ணிருக்கணும் அந்த ஜனங்கள்னா மேசியா தேவனுடைய குமாரன் அப்படி அவர்கள் அவங்கள பாரு. சோ எண்ணாமற் போறதுன்னா கன்சிடரே பண்றது இல்ல, நினைச்சு கூட பாக்குறது இல்ல, அவரை எப்படி அவரை நினைச்சு கூட அவங்க பாக்கல அப்படின்னா மேசியா அவரை மேசியாவை தான் அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கணும், நினைத்து பார்த்துருக்கணும், அங்கீகரிச்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும், மரியாதை கொடுத்துருக்கணும், ஆனா ஒரு மேசியாவா அவரை எங்க பார்க்க தவறு. சோ அப்போ முதலாம் வருகையில அந்த மத அமைப்பு கர்த்தர் இயேசுவை மேசியாவா பார்க்காம ஒரு சாதாரண சாமானிய மனுஷனா பார்த்து அதுல அவரை எப்படி எல்லாம் புறக்கணிச்சுட்டாங்க, எப்படி எல்லாம் அசட்டை பண்ணிட்டாங்க, எப்படி எல்லாம் பாடு கொடுத்துட்டாங்க, கண்டிப்பா இருக்கும் சபைக்கு. எப்போ சுவிசேஷகம் முழுக்கம் யார்கிட்ட, இப்ப இருக்கிற ரிலிஜியஸ் சிஸ்டம், இப்ப இருக்கக்கூடிய மத அமைப்புகள் கண்டிப்பா நாம பார்த்தோம்னா கர்த்தர் இயேசுனுடைய சரீர அங்கங்கள், அதுல பாத அங்கங்கள், கிறிஸ்துவின் சபை என்ற வாய்ப்புல இருக்கக்கூடிய பிரகாசமான தேவனுடைய பிள்ளைகள் இப்படி பார்ப்பாங்களா, பெயர் சபை நம்மள நிச்சயமா பார்க்க மாட்டாங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த பெரிய விஷயங்கள் அவர்கள் பார்க்க மாட்டாங்க, ஆனா அசட்டை பண்ணப்பட்டவங்களா தான் இருப்போம் நம்ம தேவனுக்காக சாட்சி கொடுக்கிற இடத்துல. சோ இது கர்த்தர் இயேசுவின் விஷயத்துல அங்க நிறைவேறிருக்குது. அதே போல 4, 5, 6 நம்ம வாசிச்சோம்னா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்க அந்த யூதர்களுடைய பார்வை, ஆக்சுவலா கர்த்தர் இயேசு கிட்ட எந்த பாவம் இல்ல, என்ன பாவமும் இல்லாததுனால அவர்கிட்ட பாவத்தினுடைய அடையாளங்களும் கூட தென்படாது. நோய், வலி, இந்த சம்பந்தம் எல்லாம் அவருக்கு விஷயம் இல்லாங்க. பாவத்துக்கு அவருக்கும் பங்கு இல்லை. அதனால பாவத்தின் விளைவுகள், நோயெல்லாம் கூட அவர்கிட்ட இல்லை. ஆனா இந்த வசனத்துக்கு நம்ம போய் பார்க்கும் பொழுது, கமெண்ட்ஸ்ல சொல்லும் பொழுது, இது எங்க இதெல்லாம் குறிக்குது, அவருடைய நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். என்ன நம்முடைய பாடுகள், என்ன நம்முடைய பாடுகள் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, கர்த்தர் இயேசு அவங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பாவத்தினால் அவங்ககிட்ட இருக்கிற நோய் வியாதிகள் இதெல்லாம் பார்த்து மனதுருகி அவங்கள குணப்படுத்த அங்க தம்முடைய வல்லமை அங்க பிரயோகிக்கும் பொழுது, ஆக்சுவலா அவருக்குள்ள அவர் ஒரு பரிபூர்ண மாம்சீகத்துல வந்துட்டார். அவர்கிட்ட எந்த நோய் கிடையாது. ஆனா அந்த உலகத்தாருடைய பாடுகள், அவங்களுடைய நோய் வியாதிகளை குணப்படுத்துவதற்காக அவங்கள் மத்தியில போய் இருக்கும் பொழுது, அவங்களுடைய நோய் அது இவருக்கு என்ன ஆகுது, இவருக்கு அந்த ஒரு அதனுடைய தாக்கத்தை அங்க ஏற்படுத்துது. சோ அப்போ நம்முடைய பாடுகளை ருசி பார்க்கிற விஷயத்துல அவர் அதை அங்க அங்க ஏற்றுக்கொள்ளுகிறது அங்க பார்க்கணும். சோ வல்லமையில அவர் கியூர் பண்றார் ஜனங்களை. ஆனா அவர் வந்துட்டு ஜனங்களுடைய அந்த நோய் நோய் கிருமிகள் அவரை தாக்கும் பொழுது பாருங்க, சுத்தமா அவர்கிட்ட நோய்க்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை அவர்கிட்ட. ஆனா அவரு அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் அவர் வாங்கலாம். அது யாருது அப்படின்னா, ஆக்சுவலா இந்த பாவ சந்ததி இது. சோ அப்படி நம்முடைய துக்கங்களை அங்க சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சோ இதுதான் யூத வியூ, யூதர்களுடைய பார். கிறிஸ்துவுக்கு நோய் வர்றதுக்கு அவசியமே அங்க இல்ல. ஆனா வந்துச்சுன்னா அப்படின்னா அதனால அந்த பாடுகளில் அவர் சுமந்திருக்கிறார் அப்படின்னா அது ஜனங்கள் மேல அவர் வச்சுட்ட இறக்கம். அவங்க மத்தியில போய் இரக்கம் காண்பிக்கும் பொழுது அதை அவர் அவங்க சுமக்கிறார். அதன் மூலம் அதை பார்க்கிறார். இந்த மனுக்குலம் பாவத்தினால எவ்வளவு கஷ்டங்கள் அங்க படுறாங்க அதை பார்க்கிறார். அப்ப இதை பார்க்கிற மத்தவங்களுக்கு எப்படின்னா, இவரை யார்த்தா தண்டிச்சுட்டாரு, தேவன் தான் அங்க தண்டிச்சிருக்கிறாங்க. சோ இவருக்கு சரியான தண்டனை தான் அங்க வருது. இவர் தேவனால வந்து தண்டிக்கப்படுறார், பாதிக்கப்படுறார், சிறுமைப்படுத்தப்படுகிறார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையை முழுக்க தேவ சித்தம் செய்யறதுக்காக நிறைய விஷயங்களை அவர் விட்டுக் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. கடந்த முறை நம்ம பேசும்போது உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்க. சோ பாவிகளுக்கு மத்தியில அவர் நிக்கணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும், பாவிகள் மத்தியிலேயே ஜீவிக்கணும், பாவிகள் மத்தியிலேயே அவர் சிலுவையில் அறையப்படணும். சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த யூத சமுதாயமே அவரை தேவன் வந்து தண்டிச்சதாக அங்க பார்த்தாங்க. அவர் எல்லாம் முழுக்க தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறது, மனுக்குலத்தினுடைய சமக்காக அங்க சுமந்து கொள்கிறார். நீங்க இந்த விஷயம் நீங்க வாசிக்கும் போது ஒரு இணை ஒன்னு யோவான் 4:17 பார்த்தோம்னா, சோ அவரை போலவே தான் இந்த ஒரு பெயர் சபை அமைப்புகள் மூலம் பாத அங்கங்களுக்கு மாத்திரம் இல்ல, சுவிசேஷ சபைக்கும் இருந்திருக்கும் இருக்கும். ஒன்னு யோவான் 4:17ங்களா சிஸ்டர் படிங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம். இது சாதாரணமா நினைக்க வேணாம். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து 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 அதனால நம்ம பேசும் பொழுது ரொம்ப சாதாரணமா தான் பேசுவோம். பட் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட ரொம்ப கிராஸ் பண்ணணும். நல்லா பாருங்க, இப்போ இது பெயர் சபையில நமக்கு இந்த மாதிரி இருக்கும், கிறிஸ்துக்கு இருந்த அனுபவம் சொல்லும் போது சாதாரணமா இருக்கு. அது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கும் உங்களுடைய விஷயத்துல என்னுடைய விஷயத்துல முழுசும் நிறைவேறல, கொஞ்சம் நிறைவேறிட்டு இருக்கும். கொஞ்சம் தெரியும் பெயர் சபை கர்த்தர் இயேசுவை பின்பற்றி சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறதின் மூலம் நமக்கு என்ன செய்யறாங்கிற ஒருவேளை ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் ருசி பார்த்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த கடைசி கால பாதங்களுக்கு இந்த பெயர் சபை ஒரு பெரிய ஒரு சோதனையா இருக்கும். அவங்க ஓட்டம் முடியறக்குள்ள சோ நமக்கு வெறும் 3 எதிரிகள் மாத்திரம் இல்ல, மாம்சம், உலகம், சாத்தான். ஒரு ஒரு நியூ கிரியேச்சருக்கு இருக்குது 4வது பெரிய எனிமி, கிறிஸ்டன்டம், இந்த கிறிஸ்தவ மண்டலம். மரண பொறியில் நாம அவங்க கூடயே போராட வேண்டி இருக்கும். எந்த விஷயத்துலன்னா இந்த இரு சூழ்ந்த ஜனங்களுக்கு மத்தியில சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கிற விஷயத்துல. சோ அதே சபையினுடைய கடைசி அனுபவங்கள்ல ஒரு விசேஷித்த அனுபவமா தேவன் அங்க அனுமதிப்பார். சோ அந்த இணை இருக்குது நாம பார்க்கும். சோ கர்த்தர் இயேசுக்கு எப்படியோ அதே போலதான் நமக்கு. ஆனா இங்க அவரு இப்படி எல்லாம் இருந்தார், அவர் நமக்காக பெற்றுக்கொண்ட அந்த பாடுகள் உபத்திரவங்கள அங்க இருந்துட்ட யூதர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, கர்த்தரே வந்துட்டு தேவனே அவரை அங்க தண்டிச்சதாக பார்த்தாங்க. நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க, 5வது வசனம், நம்முடைய
நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர்மேல் வந்தது, அவருடைய தலைப்புகளால் குணமாகிறோம்.
பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சோ அப்போ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல அங்க வந்துச்சு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எந்தவித குற்றமும் செய்யாதவர், ஆனா நமக்காக குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு தேவ தூஷணம் சொல்லிட்டார், தன்னை ராஜா என்று, யூதருடைய ராஜா என்று சொல்லிட்டார். சோ பொய்யான குற்றங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டு அவர் சிலுவையில் அங்க மறிச்ச காரியங்களை இங்க அங்க பேசுவது நாம அங்க பாக்குறோம். இது இவ்வளவு போதும். சோ நமக்காக அவர் முழுக்குமே அங்க மறிச்சிருக்கிறார். இப்ப ஆறாவது வசனம் வாசிங்க. ஆமாம். சோ அப்போ நாம் வந்துட்டு வழி தப்பி போன ஆடுகள். அங்க முதலாம் அருகில இது யாரை குறிக்குது அப்படின்னா பாருங்க, இந்த ஆறு வசனம் யாருடைய பார்வையில அதிகமா பேசப்படுதுன்னா யூத ஜனங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள். ரொம்ப விசேஷமா அந்த ரிலிஜியஸ் எலிமெண்ட், அந்த மத அமைப்பினர் அவர் இப்படித்தான் பார்த்துட்டாங்க. மேசியா இப்படித்தான் பார்த்துட்டாங்க. அவர்கள் தான் உண்மையிலே தப்பி போயிட்ட ஆடுகள். சோ அப்போ அவர்கள் மாத்திரம் அவர்களை மீட்கிற ஒரு ஒரு பெரிய விஷயம் தான் கர்த்தர் இயேசு கூட அவங்க வந்துட்டார். அந்த காணாமல் போனா ஆட தேடுற மாதிரி, ஆனா நமக்கு அது பெரிய பிக்சர்ல மனுக்குள்ள முழுவதையுமே அங்க குறிக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 10:6. பாத்தீங்களா, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார், ஒரு வகையில ஒரு பார்வையில. சோ அவங்கள மீட்கணும் அவங்கள. அப்புறம் 15 வசனம் வாசிங்க. பத்து பதினஞ்சுங்க சிஸ்டர், Matthew 10:15 அப்படித்தான் இருக்கீங்களா. சோ மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவன் விடுறா வரலையா, சரி பரவாயில்ல. சோ அப்போ அந்த காணாமல் போன ஆடுகள் போல இருந்துட்டாங்க யூத ஜனங்கள், ஆனா அவங்களுக்காக அவங்க மத்தியில வந்துட்டு கர்த்தர் வந்து அங்க ஜீவன் விடுறார். சோ இந்த 6 வசனங்கள் நம்ம பார்த்தோம்னா ஒரு வகையில, சோ யூதருடைய பார்வையில கர்த்தர் இயேசு அவருடைய பாடுகள் எப்படி இருந்துச்சு, அவருடைய உபத்திரவங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய பார்வையில அது மேசியாவதாக அங்க இல்ல. சோ தேவனே அவரை தண்டிச்சிருக்கிறார், அது நியாயம்தான். அவர் வந்து ரொம்ப விசேஷித்தவர் கிடையாது, அவர்கிட்ட ஒரு ராஜரீக அதிகாரம் கிடையாது, ராஜரீக ஒரு ஒரு பிரகாசம் இல்ல. இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் அங்க பார்த்தோம். ஆனா நெக்ஸ்ட் வரக்கூடிய வசன பகுதி ரொம்ப அருமையா, 2 வசனமா இருந்தாலும் கூட, 3 வசனமா அருமையா இருக்கு. சோ இது கர்த்தர் இயேசுவை பின்னால வந்துட்டாங்க அவருடைய சீஷர்கள், உண்மையான சீஷர்கள். அவர் எப்படி அவரை பார்த்தாங்க, அவரை எப்படி பார்த்தாங்க, அவருடைய பாடுகள் எப்படி பார்த்தாங்க. வசன வாசிங்க இப்போ. ஆமா. சோ இங்க பார்க்கும் போது இது கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்களுடைய ஒரு பக்குவப்பட்ட பார்வை, மெச்சூர்டு பார்வை. அவரை சரியா புரிஞ்சிருக்கிறாங்க, அவர் சாதாரணவர் கிடையாது, அவர் மேசியா. அவர் பட்டுட்டார் பாடுகள் அவருக்காக இல்ல நமக்காக, அவர் சுமந்துட்டார் பாடுகள் அவருடையது இல்ல அவருடைய பாவம் இல்ல நம்மளுக்கு. அப்படி நமக்காக அவர் அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மறிக்கிற விஷயத்துல அவர் காண்பிச்சுட்டார் அந்த குவாலிட்டி, அந்த குணம் தன்மை, அது எந்த மனுஷனும் செய்ய முடியாது. ரொம்ப ஆச்சரியம், நமக்காக அவர் அங்க செஞ்சிருக்கிறார், அப்படி இருந்துட்டாரு. ஆனா நமக்காக அந்த பார்வை அங்க தெரியும் பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் எதுக்கு திறக்கல அப்படின்னா, எதுக்கு அவர் வாயை திறக்கல. சோ நெருக்கப்பட்டிருந்தார், ஒடுக்கப்பட்டிருந்தார், இந்த உலகத்தின் மீட்புக்காக அவர் மறிக்கிற அந்த விஷயத்துல. ஆனா அந்த நெருக்கம், அந்த ஒடுக்கம், அந்த மரணம், இந்த விஷய இந்த காரியங்கள இருந்து தேவன் தன்னை எடுத்து போடும் படிக்கு கொஞ்சம் கூட அவர் வாய் அங்க திறக்கவே இல்லை. சோ கெத்செமனேல அவரு கேட்டது அது வேற அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. சோ பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் படி செய்யும், அது வந்து அவர் மரணத்தை கேட்கல. சோ மரணத்துல மரணத்துக்காக அவர் பயப்படவே இல்லை, மாறாக அந்த ஒரு அவமானங்கள் அது வந்து எக்ஸ்ட்ரா அதுதான் கேட்டுட்டான். ஆனா அவருடைய அந்த மரணம் இந்த மனுக்குலத்தினுடைய மீட்புக்கு மிக அவசியம்ங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சு ஒடுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், ஆனா வாய் அவரு திறக்கல. நெக்ஸ்ட், அடிக்கப்படும் படி கொண்டு போகப்படுகிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திற்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிறார், ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். சோ இது பாருங்க, அந்த லாங்குவேஜ் பார்க்கும் போதே தெரியும், சொல்லப்பட்ட விதம் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு நடை. சோ அத ரொம்ப பாசிட்டிவ், அவர் வந்துட்டு ஒரு ஆடு போல கள்ளங்கபடம் இல்லாம சோ தன்னை வெட்ட போறார்னு தெரிஞ்சும் அது எவ்வளவு பொலைட்டா அமைதலா அங்க போகுது. சோ அந்த குவாலிட்டி நல்ல குவாலிட்டி கர்த்தரையே சுட்டு அங்க காமிக்கிறாங்க. சோ இப்படி யார் தான் புரிஞ்சுட்டாங்க? யூதர்கள் இல்ல, இப்படி யார் புரிஞ்சுட்டாங்க? சுவிசேஷகத்துல அவருடைய சபை அப்படிதான் புரிஞ்சுட்டு கரெக்டா புரிஞ்சிருக்கிறாங்க. சோ அது மாத்திரமில்ல, அவங்க கிளியரா புரிஞ்சுட்டாங்க, அவர் தான் அந்த ஆடு. எந்த ஆடு? பஸ்காவினுடைய ஆடு. சோ அவர் தான் இந்த உலகத்தின் பாவத்திற்காக மறிக்க போறோம், தேவ ஆட்டுக்குட்டியானவர். சோ அந்த ஆடு மறிக்கணும், அப்பதான் அந்த உலகத்துக்கான அந்த மீட்பு அங்க கிடைக்கும். சோ அந்த விஷயம் செய்யறதுல தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா எதுவுமே அவர் கேட்கல, வாயே திறக்கல. என்னெல்லாம் தேவன் அனுமதிச்சுட்டாங்களோ அப்படியே அமைதி அங்க வாங்கியிருக்காரு. சோ இது வந்து சபையினுடைய பார்வை. சோ அதான் இவ்வளவு நல்லா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நாம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வசனம் பாருங்க. ஆமா, சோ இங்க இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். சோ அப்படின்னா பொய்யான தவறான குற்றங்களை சுமத்தி அவர் வந்துட்டு கொலை செய்யப்பட்டார். ஏற்கனவே சொன்னதுதான். சோ யூத ஜனங்கள் அவர் மீது தவறான குற்றங்களை அங்க சுமத்தி அவரை வந்துட்டு அங்க கொலை செய்தாங்க. சோ ஆனா அது கூட அவருடைய இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக. சோ அவருடைய வம்சத்தை யாரால் அங்க சொல்லி முடியும்? சோ இது ரொம்ப வித்தியாசமான வார்த்தை. பிரதர் ரசல் கமெண்ட்ல மூணு வியூ கொடுக்கிறார். இந்த வம்சம் யாரால சொல்ல முடியும்? இது இந்த வம்சம் வந்து எதை குறிக்கலாம்? கர்த்தருடைய வம்சத்தை யாரால சொல்ல முடியும்? சோ அப்ப அந்த வம்சம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு இது அவரை சுற்றி அப்போ இருந்துட்ட அந்த ஜனங்களை குறிக்கலாம். அவங்களை அவங்களை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அவங்க ரொம்ப கொடூரமா இருந்திருக்கிறாங்க இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவரு உண்மையிலேயே எங்கிருந்து வந்திருக்கிறாருன்னா, பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார். வம்சாவளி நம்ம பார்த்தோம், டிவைன் லீனியேஜ், ஒரு தெய்வீக வம்சாவளியில வந்தவர். அது கூட கண்டிப்பா யாரும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு அங்க வாய்ப்புல யாரும் தெரிஞ்சுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இவருக்கு பின்னால வரப்போல இவருடைய வம்சம், அவருடைய வம்சத்தை யார் அறிவாங்கன்னா, ஒருவேளை இவருக்கு முன் இருந்தவங்களை பத்தி, அதாவது இவர் பரலோகத்தை சேர்ந்தவர் அங்கிருந்து வர்றார், அது குறிக்கலாம். இல்லாட்டி இவருக்கு பின்னால வரப்போறாங்க உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் இவருடைய சந்ததியாக போறாங்க ஆயிரம் வருட அரசாட்சியில. சோ இதெல்லாம் கூட அங்க ஜனங்கள் யாருமே அங்க புரிந்து கொள்ளல, ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்குது. கடைசியா நாம் வாசிங்க 9 வசனம். இல்ல இல்ல, 9 போதும், 9 போகும். சோ அப்போ இங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகள், இதெல்லாம் அவரை பற்றின தீர்க்க தரிசனங்கள் தான். சோ துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். சோ ரெண்டு கலர்களுக்கு மத்தியில அவரு சிலுவையில் அறையப்பட்டிருந்தார், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவனோட இருந்தார். சோ அவருடைய கலரை உண்மையிலே யார் யாருடைய கலரையா இருந்துச்சு? அரிமத்தியனாகிய யோசேப்பு. சோ அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவருடைய கல்லறையில் அவர் அங்க வைக்கப்பட்டது. இதெல்லாம் தீர்க்க தரிசனம். சோ அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. சோ இது ரொம்ப தெளிவா 7, 8, 9 வசனங்கள். சோ கர்த்தர் இயேசுவை சரியாக புரிந்து கொண்ட அவருடைய சரீர அங்கத்தினுடைய பார்வையில அது சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அங்க பார்க்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நாம அடுத்த சில வசனங்கள் பார்க்கலாம். ஓகே, சோ இங்க கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாட்களா இருப்பார். சோ ரொம்ப அருமையான பாயிண்ட் கமெண்ட்ஸ்ல பிரதர் இதுக்கு கொடுக்கறாங்க. சோ இங்க கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகினா கர்த்தர் இயேசு வாதிக்கப்படுறதுல தேவனுக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. ஆனா அப்படி வாதிக்கப்படுறது தேவன் பார்வையில நன்மை என்று அங்க பட்டுச்சு. சோ கர்த்தர் இயேசு பாருங்க, சோ இந்த தெய்வீக பிரமாணம், டிவைன் லாஸ், தேவனுடைய தெய்வீக பிரமாணம், சட்டங்கள் கர்த்தர் இயேசு மரணத்தை தான் கேட்டுச்சு. ஜீவனுக்கு அவர் என்ன கொடுக்கணும், ஜீவன் தான் கொடுக்கணும். அதுதான் அந்த என்ன சொல்லலாம், அந்த தெய்வீக ஒரு அவசியம், அந்த டிவைன் நெசசிட்டி என்னன்னா கர்த்தர் இயேசு ஜீவன் கொடுக்கணும் அவளுக்கு. ஆனா இவ்வளவு பாடுகள், இவ்வளவு உபத்திரவங்கள் படணுங்கிறது இல்லவே இல்லை. ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்தா அங்க போகும். ஆனா தேவன் என்ன பண்ணினார்னா அவரை நொறுக்க சித்தம் ஆயிட்டு அவரை பாடுகளுக்கு உட்படுத்திட்டார். சோ இது ஏன் தேவன் தேவன் பார்வையில் அது நல்லதுன்னு பட்டுச்சு கர்த்தர் இயேசு விஷயத்துல? சோ கர்த்தர் இயேசு சட்டத்தின்படி ஜீவன் கொடுத்தா மனுக்குலம் என்ன ஆயிடும், மீட்கப்பட்டுடும். ஓகே, ஆனா அந்த மனுக்குலம் மீட்புக்காக கர்த்தர் இயேசு கொடுத்துட்டார் அந்த ஜீவன். அதன் மூலம் அவருக்கு என்ன, அவருக்கு என்ன கிடைக்கணும்? சோ அப்ப என்னன்னா கர்த்தர் இயேசுக்கு ஒரு அளவில்லாத மகிமை வேணும். அந்த மகிமைக்கு தேவன் என்ன பாக்குறாருன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கர்த்தர் இயேசு மேல அங்க வைக்கணும். சரி, அவருடைய பார்வையில இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், இழப்புகளுக்கு மத்தியில கர்த்தர் இயேசு தேவனுடைய அந்த நியாயமான கோரிக்கையை அங்க நிறைவேற்றும் பொழுது கோரிக்கையை நிறைவேற்றுறதுனால மனுக்குலத்துக்கு அங்க மீட்பு. ஆனா அதுல அவ்வளோ பாடுகள், அவ்வளோ உபத்திரவங்களுக்கு மத்தியில தேவனுக்கு உண்மையா இருந்தது கர்த்தர் இயேசுனுடைய மகிமைக்கு அங்க ஒரு வழி வகுக்கும். சோ அப்போ ஒரு நல்ல பார்வை, தேவனும் அப்படித்தான், கர்த்தர் இயேசுவும் அப்படித்தான், அப்போஸ்தலர்களும் அப்படித்தான், நாம கூட அப்படித்தான். சோ பாடுகள் இருக்கும் நம்ம லைஃப்ல, ஆனா அந்த பாடுகள் எப்படித்தான் ஜெயம் கொள்ள முடியும், எப்படித்தான் அதைய கடந்து வர முடியும்னா அதுக்கு பின்னால இருக்குது சில விஷயங்கள். சோ அது நம்ம பார்க்கணும். சோ அது பார்க்கும் பொழுது இந்த பாடுகள் நமக்கு லகுவா தான். சோ பாடுபட்டால் ஆளுகை நமக்கு தெரியும். சோ முதல்ல அந்த ஆளுகையை வைக்கணும் கண்ணு முன்னாடி. அதுதான் நம்ம எப்படி சொல்றோம்னா வசனங்கள்ல தெய்வீக வாக்கு தத்தங்கள், இந்த டிவைன் ப்ராமிசஸ் ஒரு புதிய சிருஷ்டிக்கு ஆகாரம் டெய்லி. சோ டெய்லி நமக்கு நிறைய பாடுகள், அந்த பாடுகள் மத்தியில மேற்கொள்வதற்கு இது ஒரு பெரிய உதவி. சோ இங்க கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி, அர்த்தம் என்னன்னா கண்டிப்பா அது தெய்வீக ஒரு அவசியமா இல்ல நொறுக்கணுங்கிறது, ஆனா அது கர்த்தர் இயேசு விஷயத்துல அவருக்கு ஒரு பெரிய மகிமைய அங்க கொண்டு வந்து சேர்க்கும். சோ அப்ப அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். சோ கர்த்தர் இயேசுனுடைய அந்த பலிகள் மூலம் மரணத்துல இருக்கிற மனுக்களும் முழுவதுமாக மீட்கப்படும் பொழுது, சோ அங்க 1000 வருட அரசாட்சியில அவங்களுக்கு அவரே ஜீவன் கொடுக்கறதுனால ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கிறது போல, தேங்க்யூ சிஸ்டர். சோ அந்த நித்திய பிதா, சோ அவரு அங்க ஜனங்களுக்கு அங்க பிதாவாக அங்க இருப்பார். சோ அவருடைய சந்ததி பார்ப்பார். அந்த பாடுகளுக்குள்ள உட்பட்டு மறிச்சதுனால, அது வரைக்கும் உண்மையானதுனால அழியாத அந்த ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுவார். அதாவது நீடித்த நாட்களாக இருப்பார் அவரு, அந்த ஒரு பிளெஸிங் அங்க வாங்கிடுவார். சோ அந்த ஜனங்களுக்கு அவர் நித்திய பிதாவா 1000 வருட அரசாட்சியில அங்க இருப்பார். சோ இதெல்லாம் 10 வசனத்துல அங்க நம்ம பார்க்கிறோம். 11 வசனம், ரொம்ப அருமையான வசனம். அவர் தன் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். கர்த்தர் இயேசு பட்ட பாடுகள் அதை எல்லாமே அவருடைய உயிர்த்தெழுதல்ல, அவருடைய அவர் உயிர்த்தெழுதல், அவர் பெற்றுக்கொள்கிற மகிமை, அவருடைய சரீரத்தில் அங்கங்கள அவருடைய சபையார் பெற்றுக்கொள்கிற மகிமை, 1000 வருட அரசாட்சியில் உலக சின்னங்கள் எல்லாம் அவர் மூலம் பெற்றுக்கொள்கிற ஜீவன், இதெல்லாம் அந்த ஆத்ம வருத்தத்தினுடைய பலன். பார்க்கும் பொழுது அவர் பட்ட பாடுகள் அது அவருக்கு வந்துட்டு நியாயமா இருக்கும். அந்த பாடுகள் பட்டது வீண் போகல. சோ அதெல்லாம் அவர் அங்க பாப்பார், தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஆனா என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். சோ கர்த்தர் இயேசு எப்படி இந்த மாதிரி அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், எப்படி அநேகர் நீதிமான்கள் ஆக்கிறார். சோ நீதிமான்கள் ஆக்கிற விஷயம் எப்படி நடக்குது? ஜஸ்டிபிகேஷன். சோ கர்த்தர் இயேசு தேவனுடைய குமாரனா வந்தார், மறைக்கிறார், அவரை தேவனுடைய குமாரன் என்று ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய பலியின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது ஒரு மனுஷன் என்ன ஆகிறார்? நீதிமான் அங்க ஆகிறார். ஆனா இப்படி அநேகரை பாருங்க, இப்போ ஓரளவுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான வகுப்பாட தேவன் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ஆனா 1000 வருட அரசாட்சியில எல்லா ஜனங்களையுமே அவரை ஏற்றுக்கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுவாங்க. ஆனா அந்த நீதிமான் எல்லா ஜனங்களையும் அவர் நீதிமான் ஆக்கிறதுக்கு அவர் அங்க மறிக்கணும் பாருங்க. ஆனா அந்த நீதிமான்கள் ஆக்கிறதுக்கு அவர் மறிக்கணும். அந்த மரணத்தை அவர் எப்படி ஜெயம் கொண்டுட்டார்? அந்த 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 பாடுகளை ஏற்று தன் ஜீவனை விடுறது எப்படி செஞ்சிட்டார்னா, எந்த ஆசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை எப்படி கர்த்தர் இயேசுனால இந்த மிகப்பெரிய பாரத்தை சுமந்து அதை நிறைவேற்றி அதின் வாயிலா எல்லாரையும் நீதிமான்கள் ஆக்க முடிஞ்சது அப்படின்னா, தேவன் மேல அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, அவரை அவரை புரிந்து வச்சிருந்த அந்த விதம், அந்த ஆழம், அதன் மூலம் அவருக்கு கிடைச்சிட்ட தைரியம், அந்த தைரியத்துல அவர் தன் ஜீவனை பலியாக கொடுத்தது, அதன் மூலம் பின்னாடி அத்தனை பேர் என்ன ஆகுறாங்க? அங்க நீதிமான்கள் அங்க ஆகுறாங்க. சோ ரொம்ப அருமையான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, கமெண்ட்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சோ அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். சோ கர்த்தர் இயேசு பேப்டிசம் எடுத்த போது ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, அப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு பேப்டிசம் எடுத்த போது பரிசுத்தாவியார் புறாவை போல இருங்கிறார். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாம் ஓகே. அப்புறம் அப்புறம் சிஸ்டர் இன்னொன்னு ஓகே, நீங்க மிஸ் ஆயிடுக்குன்னு நினைக்கிறப்போ. சோ அப்ப என்னன்னா, வானம் அவருக்கு என்ன இருந்துச்சு? அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. சோ அதுக்கு பிரதர் ரசல் கொடுக்கிற ஒப்புமை ரொம்ப அருமையா இருக்கும். என்ன ஆயிடுச்சு அந்த பாயிண்ட்? சோ கர்த்தர் இயேசு பேப்டிசம் எடுத்து ஏறும் போது வானம் அவருக்கு திறந்து திறந்தது. நம்ம இதுக்கு ஏற்கனவே சப்ஜெக்ட்ல பேசிட்டு நினைவு இருக்குங்களா என்ன பாயிண்ட்? ஆக்சுவலா அந்த பாயிண்ட்ல கர்த்தர் இயேசுக்கு ஒரு பெரிய விஷயம் சம்பவிச்சது. அது வரைக்கும் இல்ல, 30 வயசாகிறார், வரார், ஞானஸ்தானம் இருக்கிறார், அப்படியே வானம் திறக்குது அவருக்கு. என்ன அர்த்தம் இது? என்ன என்ன எல்லா தேவனுடைய அந்த பரலோகத்தினுடைய திட்டம். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப முக்கியம் அந்த பாயிண்ட் இன்னும் தெளிவா சொல்லிட்டான். 30 வருஷம் அங்கதான் இருந்திருக்கிறார் பூமியில, நான் அவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. எஸ் அந்த லோகோஸ், அந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அவரு அங்க பரலோகத்துல இருந்த அந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் அது பத்தி அவருக்கு நினைவு இல்லை. ஆனா அதெல்லாம் அருமையா சொல்ல பிரதர் ரசல் அருமையா சொல்றாரு. அது அப்படியே என்ன பண்ணாருன்னா, தேவன் அந்த பேப்டிசம் எடுத்த சமயத்துல அவருடைய எவ்வளவு காலம் தெரியாது, தேவன் கூட கர்த்தர் இயேசு இருந்துட்டார் இல்லைங்களா, அவ்வளவு விஷயத்தையும் அப்படியே அவர் மைண்ட்ல இம்ப்ரெஸ் பண்றார், அப்படியே இன்ஜெக்ட் பண்றார். மகன் நீங்க 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 சாதாரண ஆள் கிடையாது, நீங்க யாருன்னா என் கூட இருந்திருக்கிறீங்க, ஒரு பெரிய யுகம் எல்லாம் கடந்து போயிருக்குது. சோ அந்த ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது என்னன்னா, ஒரு மாம்சமா பூமிக்கு வருவதற்கு முன்னால பிதாவோடு அவர் கூட இருந்த போது அவர் பெற்றுட்ட அத்தனை அனுபவங்கள், அந்த நினைவுகள் எல்லாம் 30 வருஷத்துல அவருக்கு அது இருந்ததா என்ன நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப தெளிவா என்ன சொல்லான இந்த வார்த்தை, அவருக்கு வானம் திறந்திருக்கிறத பாக்குறது என்னன்னா, அந்த சமயத்துல அவருக்கு தேவன் அதை அங்க கொடுக்குறார். சோ ஃபுல் கிளிம்ஸ் வாங்குறார். தேவன் கிட்ட எப்படி இருந்திருக்கிறோம் நாம, தேவன் தேவன் கூட இருந்ததுனால என்னென்ன வல்லமை காரியம் செஞ்சிருக்கிறோம், தேவன் கூட இருந்ததுனால என்னென்னலாம் பண்ணிருக்கிறோம், அதெல்லாம் வாங்க போறது அப்படி தைரியம் மாறாரு. அதான் என்னன்னா, என் தாசன் நீதிபரர் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமாக்குவார். அதாவது பிதாவாகிய தேவனை பற்றி அவர் புரிந்து கொண்டு அதன் மூலம் பெற்றுக்கொண்ட அந்த பலன், அந்த தைரியம், இது வந்து அவரை எனேபிள் பண்ணும் அப்படின்னா, அந்த பலிய நேர்த்தியா செய்து முடிக்க, அதன் மூலம் உலகத்தார் அவரை விசுவாசிச்சு அவர் மூலம் நீதிமானாக்கப்படுவதற்கு எல்லாமே அது ஏதுவாயிச்சு. சோ அந்த வார்த்தை எப்படி, அது மாத்திரம் இல்ல, அவருடைய அந்த தெய்வீக திட்டங்கள் எல்லாம் கர்த்தரையே சாதிச்சு எடுத்தார், அதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். சோ இதனால எல்லாம் இப்படி தன் ஜீவனை கொடுக்கறதின் மூலம் என்னென்ன நடக்கும் யுகா யுகம் வரைக்கும், முதல்ல சபை என்று ஒரு விசேஷமான ஒரு வகுப்பார் பரலோகத்துக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் உலகத்தாருடைய மீட்பு, நெக்ஸ்ட் இந்த சபையார் கொண்டு உலகத்தாருக்கு யுகா யுகங்கள நடக்க போற காரியங்கள், சகல விஷயங்களும் அவருக்கு மைண்ட்ல இருக்கு. சோ அந்த ஆழமான அந்த ஞானம், சோ அதுதான் அந்த தம்மை பற்றி அறிகிற அறிவினால், சோ சகலத்தையும் அறிஞ்சு அதன் மூலம் பெற்றுக்கொண்ட பலத்தினால அவர் இதையெல்லாம் அங்க தேவனுக்காக மனுக்குலத்துக்காக செய்து முடிக்க அங்க வந்துச்சு. சோ அப்போ பாருங்க அந்த முதல் ஆறு வசனங்கள் யூதருடைய பார்வையில கர்த்தர் இயேசு குறைவுள்ளவரா இருந்தது போல இருந்த விஷயங்களை அங்க தீர்க்க தரிசனமா சொல்லும் போது, 7, 8, 9 அவரை புரிந்து கொண்ட சபை அவருடைய பாடுகள் அவருடைய உபத்திரவங்களை அந்த கன மகிமை கொடுத்து அங்க பார்க்கிறது நாம பார்க்க முடியும். 10, 11 வசனங்கள் கர்த்தர் இயேசுனுடைய அந்த பாடுகளை தீர்க்க தரிசனமா சொல்லுது. 12 வசனம் என்னன்னா பாருங்க, ஆமா, அதாவது அவருடைய அந்த பாடுகளின் மூலம் அவர் கடைசியா பெற்றுக் கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் வசன வாசிங்க. ஆமா, சோ இங்க ரொம்ப அருமையான வசனம். சோ இவருடைய பாருங்க வசனம் நமக்கு தெரியும், அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை. சோ முதல்ல கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல அவருக்கு பின்னாடி அவருடைய சபைக்கும் கூட இதே தான், முதல்ல பாடு பின்னாடி மகிமை. சோ இந்த அதிகாரம் கூட அப்படியே இருக்கு. சோ இது வரைக்குமே பல கோணத்துல அவருடைய பாடுகள் அவருடைய உபத்திரவங்கள் அவருடைய சிக்ஷைகள் எல்லாம் சொல்லப்பட்டுட்டு, பட் அதனுடைய விளைவா என்ன இருக்கும், 12 வசனம் ரொம்ப அருமையா முடிக்குது. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தாமாக முன்வந்து உலகத்துக்காக அங்க மரணத்துக்குள்ள தந்துட்டு அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு தெரியும் வாழ்க்கை முழுக்க அது நிறைவேறுச்சு. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக. ஓ தமிழ்ல ரொம்ப கரெக்ட், இது தமிழ்ல ராங் இல்லைங்களா இந்த வசனம். இந்த வசனம் தமிழ் அவ்வளவு தெளிவில்லை. அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இல்ல கேட்டுடுப்பீங்க நீங்க, ஏற்கனவே பிரதர் கூட எடுத்திருக்கிறாங்க. Therefore will I divide him a portion with the great. எப்படி சொல்லுவோம், that he shall divide the spoil with the strong. சோ இதுதான் விஷயம். சோ இது நம்ம அப்படியே தமிழ்ல சொன்னா, சோ அவரு முதல் பகுதி எடுங்க, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் நிமித்தம் இதெல்லாம் கர்த்தர் இயேசு செஞ்சிட்டாரு. ஆனா அது நிமித்தம் அவருக்கு என்ன செய்ய போறேன், தேவன் சொல்றான் அவருக்கு என்ன நான் செய்ய போறேன் அப்படின்னா, therefore இதனால I will I divide him a portion with the great. என்ன சொல்றது தமிழ்ல, அந்த இல்ல அதாவது வல்லமை உள்ளவர் மகத்துவம் உள்ளவரோடு அவருக்கு ஒரு பங்கு நான் நியமிப்பேன். யாருக்கு, இங்க யாருக்கு பேசுறார், கிறிஸ்துவுக்கு. கர்த்தர் இயேசு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், இதெல்லாம் செஞ்சிட்டதுனால நான் அவருக்கு என்ன தரப்போறேன்னா, மகத்துவம் உள்ளவர் கூட கணமுள்ளவர் கூட மகிமை உள்ளவர் கூட பெரியவர் கூட ஒரு பங்கை இவர் சுதந்திரிக்கிறதுக்கு நான் அவருக்கு அருள் செய்வேன். சோ இங்க அந்த பெரியவர் மகத்துவர் சர்வவல்லமல்ல யாரை குறிக்கனா, பிதாவாகிய தேவன். ரொம்ப சிம்பிளா சொன்னா, இதெல்லாம் என் மகன் இப்படி செய்துட்டதுனால அவர் ஒரு விசேஷத்தை என் கூட அவர் ஷேர் பண்ணுவார், என் கூட ஷேர். நெக்ஸ்ட் அங்க நாம பார்க்கும் போது, அண்ட் ஹி ஷால் டிவைட் த ஸ்பாயில் வித் த ஸ்ட்ராங். நான் என்னோடு கூட அவருக்கு கொடுக்கிற பங்கு அவர் என்ன பண்ணுவார்னா, பலவான்களோடு என்ன பண்ணிக்குவார், அதைய பகிர்ந்து கொள்வார். கண்டிப்பா யார் அந்த பலவான்கள் குறிக்கணும், சபை, கர்த்தர் இயேசுனுடைய சரீரமாகிய சபை. சோ கர்த்தர் இயேசு இவ்வளோ பாடுகளை இதெல்லாம் பட்டு மறிச்சு உலகத்தை மீட்டு கொண்டு வந்த நிமித்தம் நான் அவருக்கு என்னுடைய மகிமையில ஒரு பெரிய பார்ட்டை அவருக்கு நான் கொடுப்பேன். அப்படி நாம சொல்றதை விட ரொம்ப சிம்பிளா வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் என்னோட ஒரு பெரிய பங்கு அது சுதந்திரிச்சு கொள்ளுவார். நெக்ஸ்ட் அந்த பங்கை அவர் என்ன பண்ணுவார்னா, பலவான்களாகிய அநேகர் கூட பகிர்ந்து கொள்வார். அதிகாரிக்கிறது கர்த்தராகியேசுனுடைய சரீரமாகிய சபை. சோ அப்போ அந்த ஸ்பாயில், அந்த கொள்ளை பொருள், பங்கிட்டுக் கொள்ளுகிற அந்த கொள்ளை பொருள் குறிக்குது கர்த்தர் இயேசு பெற்றுக்கொண்ட அந்த பெற்றுக்கொண்டதுக்கு முன்னால இந்த பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சது அந்த ஜெயம், அது ஸ்பாயில். நெக்ஸ்ட் அதன் மூலமா அவர் பெற்றுக்கொண்டார் பரலோகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், மகிமை. சோ இதெல்லாம் அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு மிகப்பெரிய கொள்ளை பொருள். இதெல்லாம் தேவன் அவருக்கு அங்க கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அதை கர்த்தர் இயேசு வசனம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. அதைய அவர் வந்துட்டு பலவான்களோட அதைய பங்கிட்டுக் கொள்வார். தமிழ் நம்ம இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணா நல்லது. சொன்ன மாதிரி அது முழுக்க முழுக்க அது தவறாக அங்க இருக்குது பார்க்கிறோம். சோ அந்த மீனிங் வருதுல, therefore will I divide him a portion with the great and he shall divide the spoil with the strong. சோ அப்ப கர்த்தர் இயேசு இந்த பாடுகள் மரணத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன்கிட்டே இருந்தே பெற்றுக் கொள்வார். அதை அவரு பின்னால அவருடைய சரீரமாகி சபையோடு அங்க பங்கிட்டுக் கொள்வார். அது மாத்திரமில்ல, 1000 வருட அரசாட்சியில அந்த ஆசீர்வாதங்களை உலகத்தின் ஜனங்களுக்கு தம்முடைய ராஜ்யத்துல அவங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கறதுக்குமே அங்க பயன்படுத்துவார். சோ இவ்விதமாக அந்த கொள்ளை பொருள் அது எல்லாரும் அங்க பங்கிட்டுக் கொள்வாங்க. சோ இது வந்து எதை குறிக்குதுன்னா, இதுக்கு முன்னால வரைக்கும் கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் அங்க இருக்குது. அதனுடைய விளைவாக அவர் இறுதியாக சுதந்திரத்துக் கொள்ள போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம அங்க பாக்குறோம். சோ இது கர்த்தர் இயேசுவை பற்றின ஒரு அருமையான தீர்க்க தரிசனம், ஏசாயா 53:1. ஆனா அதை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த ஒரு சின்ன மெடிடேஷன் அங்க உதவும். சோ சில வசனங்கள் அவரை குறையாக புரிந்து கொண்ட யூதர்களின் பார்வையில, சில வசனங்கள் அவரை நிறைவாக புரிந்து கொண்ட அவருடைய சீஷர் பார்வையில, சில வசனங்கள் பொதுவா அவரை பற்றின தீர்க்க தரிசனங்களாக, அவருடைய மரணத்தின் மூலம் அவர் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் எப்படி அவருக்கும் சபைக்கும் உலக ஜனங்களுக்கும் அங்க கிடைக்கும் என்கிறதெல்லாம் பற்றி அங்க பேசுது. சோ இது இன்னும் நீங்க மெடிடேட் பண்றதுக்கு உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதுல அவருடைய பாடுகள் பத்தி ரொம்ப அருமையான ஒரு தீர்க்க தரிசனமாக அங்க இருக்கு. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரவின் கீதங்கள் நாம் வாசித்து ஜெபித்து நிறைவு செய்யலாம்.